நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். SBS தமிழின் இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை தயாரித்து வழங்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடரும் சிந்து நதிநீர் பங்கீடு விவகாரம். இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் முடிவுக்கு வந்தபோதிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான சிந்து நதிநீர் பங்கீடு விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாகி வருகிறது. பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்திருக்கும் இந்திய மாநிலமான ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நதிநீர் பங்கீடு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர்கள் போராட வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கு உரிமையான தண்ணீரை பாகிஸ்தானால் பெற முடியாது. இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவது பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இது இந்தியாவின் உறுதிப்பாடு. உலகின் எந்த சக்தியாலும் இந்த உறுதியிலிருந்து இந்தியாவை அசைக்க முடியாது என மோடி பேசியிருக்கிறார். உலக வங்கியின் ஏற்பாட்டில் 6 நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தானது. இந்த 6 நீரை நம்பியே பாகிஸ்தானின் 80% விவசாய நிலங்களில் விவசாயம் நடக்கிறது. சிந்து நதிநீர் விவகாரத்தில் இந்தியா தன்னுடைய தற்போதைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் மேற்கொண்டு வரும் அணை கட்டுமானத்தை சீனா வேகப்படுத்தியுள்ளதாக சீன அரசு தொலைக்காட்சியான CCTV தெரிவித்துள்ளது. 2019 முதல் கைபர் மாகாணத்தில் சீன அரசு நிறுவனம் நீர்மின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அணை கட்டுமானத்தை மேற்கொண்டு வருகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என சமீபத்திய வாராந்திர ஊடக சந்திப்பில் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பாகிஸ்தான் விவகாரத்தில் துருக்கி சீனாவுக்கான செய்தி இணையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
Strongly urge Pakistan to end its support to cross-border terrorism and take credible and verifiable action against the terror ecosystem that it has harbored for decades now. And relations, as you know, are built on the basis of sensitivities to each other's concerns.
வரும் நாட்களில் சிந்து நதிநீர் விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மட்டுமின்றி சர்வதேச மட்டத்திலும் முக்கிய விவாதங்களுக்கான மைய புள்ளியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து காசாவில் தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல்கள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதல்களில் 52 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதல்களில் 53,000 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 1/3 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். சுமார் 121,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை பார்வையிட சென்ற ஐரோப்பிய பிரதிநிதிகள் அருகே இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருப்பது சர்வதேச கண்டனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. இதற்கிடையே காசாவில் உணவின்றி 14,000 குழந்தைகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஐநா தரப்பில் கூறப்பட்டிருந்தது. அதே சமயம் பல உலக நாடுகள் காசாவிற்குள் உணவுப் பொருட்களை அனுமதிக்காதது குறித்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தன. இதைத் தொடர்ந்து உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் உள்ளடங்கிய சுமார் 90 லாரிகளை காசாவுக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதித்திருக்கிறது. ஆனால் காசாவுக்கான உணவு மருந்து தேவை இதைவிட பன்மடங்கு அதிகம் என தரவுகள் தெரிவிக்கின்றன. ஐநா தரப்பினரின் கூற்றுப்படி காசாவுக்கு 1 600 லாரிகள் தேவையாக உள்ளது. காசாவின் அனைத்து பகுதிகளும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் வரை போர் தொடரும் என்ற நிலைப்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தில் அமைந்திருக்கும் யூத அருங்காட்சியகத்திற்கு அருகே இஸ்ரேல் தூதரகத்தைச் சேர்ந்த 2 ஊழியர்கள் ஆயுததாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய தரப்பு யூத சமூகத்திற்கு எதிராக தீங்கு விளைவிப்பது எல்லை மீறியுள்ளதாக கூறியுள்ளது. இதில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார். எந்த விதமான தீவிரவாத செயலையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என அமெரிக்க தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இனப்படுகொலை பற்றிய அமெரிக்க அதிபரின் கேள்விக்கு பதிலளித்த தென்னாப்பிரிக்க அதிபர் ரமபோசா, அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா இடையே நடந்த சந்திப்பில் வெள்ளை இன மக்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக இனப்படுகொலை நடப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி ஒரு காணொலியினையும் செய்தி கட்டுரைகளையும் காட்டி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரது குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த தென்னாப்பிரிக்க அதிபர் ரமபோசா, தென்னாப்பிரிக்காவில் வன்முறைகள் உள்ளன, ஆனால் அவை ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் குறிவைத்தவை இல்லை என கூறியிருக்கிறார். அண்மையில் 59 வெள்ளையின தென்னாப்பிரிக்கர்களுக்கு அமெரிக்கா தஞ்சம் வழங்கியிருந்தது. அவர்களை கோழைகள் என தென்னாப்பிரிக்க அதிபர் ரமபோசா தெரிவித்திருந்தார். பாலஸ்தீனிய விவகாரத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா இனப்படுகொலை வழக்கு தொடுத்து அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது, வெள்ளையின ஆப்பிரிக்கர்களுக்கு அமெரிக்கா தஞ்சம் வழங்கியது என மாறி மாறி இரு நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் புதியதல்ல என்றாலும் தற்போது அதனை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஊடகங்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். போர்க்கப்பல் விபத்தை குற்ற செயல் என்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங். வடகொரிய கடற்படைக்கு வலு சேர்க்கக்கூடிய 5,000 டன் எடை கொண்ட டெஸ்ட்ராயர் என அடையாளப்படுத்தப்பட்ட போர்க்கப்பல் அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் பங்கேற்ற அறிமுக விழாவிலேயே விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த மோசமான விபத்துக்கு ராணுவ அதிகாரிகள், விஞ்ஞானிகள், அதை இயக்கியவர்களே காரணம் என சாடியுள்ள கிம் ஜாங், இம்மோசமான குற்ற செயல் முழுமையான கவனக்குறைவு, பொறுப்பற்ற தன்மை மற்றும் விஞ்ஞான தன்மையற்ற அனுபவவாதத்தால் நிகழ்ந்தது என கூறியதாக வடகொரிய அரசு ஊடகமான கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி சுட்டிக்காட்டியுள்ளது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கும் விதமாக அணு ஆயுத ஏவுகணை திட்டங்களை வடகொரியா தீவிரப்படுத்தியிருப்பது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மியான்மர் ராணுவ அரசாங்கத்துக்கும் ஜனநாயகத்தை கோரும் எதிர்த்தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை, மலேசிய பிரதமர் தகவல். மியான்மரின் ராணுவ ஆட்சித் தலைவர் மற்றும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் உடனான தனித்தனி பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை அளித்துள்ளதாகவும் இரு தரப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு காலம் கணிந்துள்ளதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். மியான்மரின் நீண்டகால உள்நாட்டு மோதலில் இரு தரப்பினருக்கும் இடையே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நேரடி தொடர்புக்கு வழி ஏற்பட்டுள்ளது என மலேசிய பிரதமர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக மியான்மர் ராணுவ ஆட்சி தரப்பிலிருந்து எந்த கருத்தும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே சமயம் ராணுவ தலையீடு இல்லாத புதிய அரசியலமைப்பின் கீழான ஜனநாயக முறையை ஏற்றுக்கொள்ளுதல், இடைக்கால நீதிக்கான கட்டமைப்பை உருவாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ராணுவ ஆட்சிக்கு எதிர்த்தரப்பான தேசிய ஒற்றுமை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. 2021 மியான்மரில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ராணுவ ஆட்சி கொண்டுவரப்பட்டது முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றனர். சுமார் 35 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அங்கு பல்வேறு ஆயுத குழுக்கள் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடி வருகின்றன. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பிரபாகரன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.